அன்பான நண்பர்களே, இன்றைக்கு 7வது பாடத்திட்டமாக உலகத்திலே பாவம் எப்படி நுழைந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் யாவருக்கும் சமாதானத்தை கூறி உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த 2 பாடங்களில் இறைவன் ஆதம் ஹவ்வாவை எப்படி சிருஷ்டித்தான் என்றும் ஏன் சிருஷ்டித்தான் என்பதையும் கவனித்தோம். இறைவன் தன்னுடைய இறைவாக்கிலே இப்படி கூறுகிறான். தௌராத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் தம்முடைய சாயலால் மனுஷனை சிருஷ்டித்தான், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அன்பானவர்களே, இந்த வாக்கியம் இப்படியாக கூறுகிறது. ஆதம் அவர்களை இறைவன் படைக்கும் பொழுது தம்முடைய சாயலின்படியாக படைத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுவது, இந்த வசனங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் இறைவனை நேசிக்கக்கூடியதான ஆற்றலையும் இறைவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதான ஆற்றலையும் இறைவன் இவர்களுக்குள் வைத்தான், அதாவது இந்த ஆத்மாவுக்குள் வைத்தான். மனிதனுக்கு ஒரு காரியத்தை குறித்து சுயமாக தீர்மானம் எடுக்கத்தக்கதாக அந்த தன்மையோடு கூட அல்லது சுதந்திரமாக செயல்படக்கூடியதான நிலையிலே இயங்கும்படியாக இறைவனுக்கு மனிதன் கீழ்ப்படியத்தக்கதாகவும் இறைவனை முழுமையாக நேசிக்கக்கூடியவனாகவும் இறைவன் இன்சானை படைத்திருந்தான். நன்றாக கவனியுங்கள், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் உள்ள ஏதேன் என்னும் இடத்தில் உள்ள அழகான அற்புதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த இடத்தில் மெய்யான சந்தோஷத்தோடு கூட மெய்யான ஆசீர்வாதத்தோடு கூட ஆதம் ஹவ்வா வாழும்படியாக இறைவன் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தான். இவர்கள் எப்பொழுதும் இறைவனை அறிந்து கொள்ளவும் அன்பு கூறவும் ஆராதிக்கவும் வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டமாக இருந்தது. இறைவன் தாம் படைத்த மனிதனை குறித்து ஒரு எளிமையான பணித்திட்டத்தை, ஒரு முழுமையான எளிமையான பணித்திட்டத்தை வைத்திருந்தான். தோட்டத்தின் நடுவே உள்ள நன்மை தீமை அறியும் ஒரு மரத்தையும் வைத்திருந்தான். அதை இறைவன் படைத்ததோடு அவர்களிடம் தௌராத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த வசனத்தின்படியாக இறைவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தான். அந்த தோட்டத்தின் நடுவே நல்ல நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த மரத்தையும் படைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தான். அதை நாம் தௌராத்தின் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தில் 2வது சூரா 16வது வாக்கியத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை கொடுத்திருந்தான். ஆதமை இறைவன் ஏன் இப்படி சோதித்தான்? ஆதமின் இருதயத்தில் நிலைமையை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக ஆதாமை இறைவன் அப்படி சோதித்தான். ஆதாமை பாவத்தில் தள்ளும்படியாக இறைவன் அப்படி சோதிக்காமல் அவனை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவனை பலப்படுத்தும்படியாகவும் இறைவன் அப்படி செய்தான். கவனியுங்கள், இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது தவறில்லாதவனாக பாவமற்றவனாக சிருஷ்டித்தான். ஆனால் இது ஒரு பரிபூரணமான அன்பையோ வளர்ச்சியடைந்த குணத்தையோ குறிப்பிடாது. ஆதமின் அன்பை சோதிக்கும்படியாக அவனிடத்தில் ஒரு பரீட்சையை இறைவன் வைத்தான். சோதனையில் உறுதியாக நின்று இறைவனின் அன்பிலே நிலைத்திருந்தால் அந்த சோதனையை ஜெயித்திருப்பான். ஆதம் அந்த சோதனையில் உறுதியாயிருந்து பாவத்திற்கு உடன்படாமல் இருந்திருந்தால் அந்த சோதனையானது அவனை மேற்கொள்ளாததாயிருக்கும். அந்த சோதனையை ஜெயிக்கத்தக்கதான பலன் அவன் உடையவனாக இருந்திருப்பான். ஏனென்றால் இறைவாக்கியம் இப்படியாக கூறுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே, இஞ்சியல் என்கிறதான புதிய ஏற்பாட்டிலே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லக்கூடியதான ஒரு ரசூல் ரோமர்களுக்கு எழுதக்கூடியதான நிருபத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார். அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:4 இப்படி கூறுகிறது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அது மட்டுமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உங்களுக்கு உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து இப்படியாக கூறுகிறார். அதாவது ஒரு பரீட்சை என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனை பலமுள்ளதாக்குகிறது, உபத்திரவம் என்று சொல்லக்கூடியது மனிதனை பலப்படுத்துகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இன்றைக்கு நாம் தௌராத்தின் முதற் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தில் 3வது சூராவுக்கு வந்திருக்கிறோம். இந்த சூராவில்தான் இந்த உலகத்தின் பாவம் எப்படி நுழைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சூராவை பற்றி நமக்கு சரியாக தெரிந்திருக்குமானால் இன்றைய மனிதனின் இருதயம் ஏன் திருக்குள்ளதாகவும் மோசமானதாகவும் இருக்கிறது, ஏன் இந்த உலகம் கஷ்டமான நிலையிலும் வேதனையான நிலையிலும் நிறைந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே ஆதமும் ஹவ்வாவும் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பூரணமாக அனுபவிக்கும்படியாக எல்லாவற்றையும் இறைவன் ஏதேனில் வைத்திருந்தான். இதில் குறிப்பிடத்தக்க விசேஷமானது என்னவென்றால், இறைவன் ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்திற்கு வந்து போனான் என்பதுதான். பகலில் குளிர்ச்சியான வேளையில இறைவன் ஏதேன் தோட்டத்திற்கு வந்து ஆதம் ஹவ்வாவோடு கூட பேசி நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தான் என்பதும், அதன் காரணம் ஒரு அதிசயமான அர்த்தமுள்ள ஒரு உறவை மனிதனோடு கூட, அதாவது ஆதம் ஹவ்வாவோடு கூட இறைவன் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இறைவனோடு கூட இறைவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன் இறைவனோடு கூட ஒரு நல்ல ஆழமான அதிசயமான அர்த்தமுள்ள ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இறைவனுடைய நாட்டமாயிருந்தபடியினாலே ஒவ்வொரு நாளும் இறைவன் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிறதான அந்த தோட்டத்திலே வந்து ஆதாமை சந்தித்துக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, நமக்கு இறைவாக்கு சொல்வது என்னவென்றால், அந்த ஏதேன் தோட்டத்தில் வேறொரு நபரும் இருந்திருக்கிறார். அந்த நபர் யார் என்று சொல்லி உங்களால் யூகிக்க முடிகிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இறைவாக்கு தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் மற்றொருவன் இபிலிஸானவன், அல்லது சைத்தான் என்று சொல்லுகிறோம், லூசிபர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவன்தான் இபிலிஸ், சைத்தான். இறைவன் இந்த துனியாவை படைக்கும் போது அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று இறைவன் ஆதன் நபியோடு கூட சொன்னதை சைத்தான் கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அவன் வெறுமனே இதை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. இந்த இறைவனின் கட்டளையை ஆதம் நிராகரிக்கும்படி செய்ய ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தான். இறைவன் படைத்த மனிதனாகிய ஆதமை சோதனைக்குள்ளாகும்படிக்கு, அவனை சோதிக்கும்படி செய்வதன் மூலமாக அவன் இறைவனிடத்திலிருந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகச் செய்வதே சைத்தானினுடைய திட்டமாக இருந்தது. பாவத்தை செய்ய வைத்து தனிமையாக்கி அவனை அழிக்க வேண்டும் என்பது அந்த திட்டம். சைத்தானின் இந்த திட்டத்தை பற்றி இறைவாக்கு நமக்கு இப்படியாக கூறுகிறது. அது மட்டுமல்ல, சைத்தானின் இந்த திட்டத்தை பற்றி இறைவனுக்கு தெரியும். ஆனால் ஆதம் நபி அவர்கள் சைத்தானுக்கு கீழ்ப்படிவானா இல்லையா, அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படிவானா இல்லையா என்பதை அறியும்படியாகவே இறைவன் பொறுமையாக இருந்தார். சைத்தானுடைய இந்த சூழ்ச்சியான திட்டம் இறைவனுக்கு தெரிந்தது, ஆனால் ஆதம் நபி அவர்களுக்கோ அவ்வாவுக்கோ இந்த திட்டம் தெரியாமல் இருந்தது. தடை செய்யப்பட்ட மரத்தருகே ஆதமும் ஹவ்வாவும் நின்று கொண்டிருந்த போது இப்லிஸானவன் அந்த இடத்திற்கு பாம்பின் உருவத்தில் வந்தான். இவர்களோடு கூட பேச ஆரம்பித்தான். அதைத்தான் இறைவாக்கு சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தௌராத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 தொடர்ந்து இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரமுள்ளவதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, கவனிங்கள். இப்போ நாம் வேகமாக கடந்து போகப் போகிறோம். சைத்தான் பாம்பின் உருவத்தில் ஏன் தோன்றினான்? இறைவாக்கு கூறுகிறது, பாம்பானது சகலவிதமான மிருகங்களை பார்க்கிலும் மிகவும் தந்திரசாலியாக இருந்தது. சைத்தானானவன் சோதனைக்காரன், அதனால் மிகவும் ஞானம் உள்ளவனாக அவர்களுக்கு காட்சியளித்தான். ஒரு பெரிய சிவந்த பயங்கரமான மிருகத்தின் உருவத்திலோ, அல்லது அந்த பெரிய பயங்கரமான மிருகத்தின் உருவத்தில் சைத்தான் ஆதமிடம் வரவில்லை. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, ஆதமே, சைத்தானாகிய நான் உங்களை சோதனைக்கு உட்படுத்தி ஜீவனுள்ள இறைவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்க, அல்லது ஜீவனுள்ள இறைவனுக்கு உங்கள் முதுகை காட்டும்படியாக அதன் மூலமாக நீங்கள் அழிந்து போவீர்கள் என்றும் சைத்தான் அப்படி கூறவில்லை. சைத்தான் பிறகு எப்படி ஆதம் ஹவ்வாவை அணுகினான்? நல்ல அழகான ஞானமுள்ள சிருஷ்டியாகிய ஒரு சர்ப்பத்தை தான் பேசும்படியாக தெரிந்து கொண்டான். காரணம், பாவம் உலகில் நுழைவதற்கு முன் சர்ப்பமானது மற்ற எல்லா மிருகங்களை விட மிகவும் தந்திரசாலியான ஒரு மிருகமாக இருந்தது, ஒரு ஜீவனாக இருந்தது. சாத்தானும் அவ்விதமான தந்திரசாலிதான். 2 கொரிந்தியர் 11:14 இப்படியாக கூறுகிறது. மத்தேயு சுவிசேஷத்திலே 7:15 இப்படியாக கூறுகிறது. சாத்தான் மிகவும் தந்திரமுள்ளவன். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகை தேடி சுத்தி திரிகிறான் என்று சொல்லி இந்த வாக்கியங்கள் நமக்கு கூறுகிறது. இப்லிஸானவன் ஏமாற்றுகிறவன். அதனால்தான் அவன் அந்த ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் முன்பாக சர்ப்பத்தின் உருவத்தில் காட்சியளித்து, அதிலும் ஆதமிடமல்ல ஹவ்வாவுடன் பேசினான். காரணம், ஆதமை சோதிப்பதை விட ஹவ்வாவை சோதிப்பது எளிதானது என்று அவன் அறிந்திருந்தான். இறைவன் மரத்தை குறித்து ஹவ்வாவை படைக்கும் முன்னதாகவே ஆதமிடம் கூறியிருந்தாலும் இறைவனின் கட்டளை ஹவ்வாவுக்கு தெரிய வந்துள்ளது. இப்லிஸானவன் கூர்மையான புத்திசாலியாயிருந்ததுனால எதை அவன் அடைய வேண்டுமோ அதை சரியாக அறிந்திருந்தான். நம்மை நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்கும்படியாக ஹவ்வாவை சரிகட்டிவிட்டால் ஆதமும் ஹவ்வாவை பின்பற்றி இறைவாக்குக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுவான் என்பதை சைத்தான் அறிந்திருந்தான். அதைத்தான் இறைவாக்கு கூறுகிறது. ஆதியாகமம் 3:1 வாசிக்கிறேன். மறுபடியுமாக ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதியாகமம் அதாவது தௌராத்தின் புஸ்தகம் 3:1 இப்படியாக கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விதமான விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று தந்திரமாக கேட்டது என்று சொல்லி அந்த அத்தியாயத்தில் நாம் வாசிக்கிறோம். சைத்தான் என்ன செய்ய எத்தனிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இறைவாக்கை குறித்ததான ஒரு குழப்பத்தை ஹவ்வாவுடைய சிந்தையில் வைத்து விடுகிறான். அதனால்தான் இறைவன் உண்மையாக சொன்னானா என்று கேட்கிறான், இறைவாக்கிற்கு எதிராக பேசுகிறான். காரணம், இறைவாக்கானது இபிலிஸின் பொய்யை மேற்கொண்டு அதை அழித்துவிடும் என்று இபிலிஸ் அறிந்திருந்தான். சத்தியமானது பொய்யை அழித்துவிடும் என்றும் ஒளியானது இருளை அழித்துவிடும் என்பதையும் இபிலிஸானவன் அறிந்திருந்தான். இப்பொழுது இபிலிசுக்கு ஹவ்வாவுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடலை கவனியுங்கள். இறைவாக்கு கூறுகிறது அந்த உரையாடலை குறித்து தௌராத்தின் புஸ்தகம் 3:1-5 உள்ளதான அந்த ஆயத்துகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துகளில சைத்தானுக்கும் ஹவ்வாவுக்கும் இடையே ஏற்பட்டதான அந்த உரையாடல் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களிலும் காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று இறைவன் கூறியிருக்கிறானா என்று கேட்டது. அப்பொழுது ஹவ்வா சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளையெல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது, கனியை புசிக்கக்கூடாது, தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவோ அதை தொடவோ கூடாது என்று சொல்லி இறைவன் எங்களுக்கு சொன்னான் என்று ஹவ்வா சொல்லுகிறாள். அப்பொழுது சர்ப்பமானது ஹவ்வாவை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து இறைவனைப் போல இருப்பீர்கள் என்றும் சொன்னது. இப்படியாக இவர்களுடைய சம்பாஷணையானது தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 சூராவில 1:5-5 சைத்தானுக்கும் ஹவ்வாவுக்கும் இடையே உள்ளதான அந்த சம்பாஷணை தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆச்சரியமானது. தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்தால் என்ன நடக்கும் என்று ஆதமிடம் இறைவன் நீ மரிப்பாய் என்று கூறியிருந்தார். ஆனால் சைத்தான் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் மரிப்பதில்லை என்று கூறுகிறான். இறைவாக்கின் மேல் இவர்கள் அவநம்பிக்கை கொள்ளச் செய்வது என்பது சைத்தானுடைய திட்டமாயிருந்தது. அதனாலதான் இறைவன் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னபொழுது நீங்கள் சாவதில்லை என்று சொல்லி சைத்தான் இவர்களுக்கு சொல்லுகிறான். ஆனால் அவன் இறைவாக்குக்கு எதிராக செயல்பட்ட போது அதை மறுக்கவும் செய்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையை சொன்னது யார், இறைவனா இபிலிசா? இறைவாக்கு கூறுகிறது, இறைவன் சத்தியமானவன், பொய் பேச மாட்டான். ஆனால் இபிலிசானவன் உண்மையை கை கொள்ள முடியாது. காரணம், அவனுடைய தகப்பன் பொய்யனாக இருக்கிறபடியினால அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியினால அவன் உண்மையை பேச முடியாது. இபிலிசானவன் பொய் மட்டுமே பேசக்கூடியவன். ஆகவேதான் இறைவாக்கு கூறுகிறது, இப்லீசானவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாயிருக்கிறான் என்று. எப்படியும் இப்லீசானவன் பொய்யன் மட்டுமல்ல, அவன் ஏமாற்றுக்காரனும் கூட. இதை நாம அறிந்து கொள்ள வேண்டியதான சம்பவம் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தந்திரசாலியாக இருக்கிறபடியினால உண்மையில்லாததை எடுத்து உண்மையோடு கலந்து பேசுகிறான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் இறைவனைப் போல இருப்பீர்கள் என்று பொய் சொல்லுகிறார். உண்மையை அது உண்மையானதாக இருந்தாலும் இறைவன் சொன்னதின்படியே ஆதமும் ஹவ்வாவும் பாவம் செய்த பிறகு நன்மை தீமையை அறிந்து கொண்டார்கள். நன்மை தீமையை அறிந்து கொள்ளும்படிக்கான ஞானம் இவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. அது எப்படியும் ஒரு கசப்பான அனுபவம் என்பதை சைத்தான் அவர்களுக்கு கூறவில்லை. இறைவன் நீங்கள் அந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாவீர்கள் என்று கூறினான். ஆனால் சைத்தான் இப்படியாக சொல்லுகிறான், நீங்கள் மரிப்பதில்லை என்று. சைத்தான் பொய்யனும் பொய்யனாக இருக்கிறபடியினாலே இறைவன் நீங்கள் மரிப்பீர்கள் என்று சொன்னதை மாற்றி நீங்கள் மரிப்பதில்லை என்று கூறுகிறான். இப்போது இறைவனின் வார்த்தை இப்லீஸின் வார்த்தை இதில் எதை தெரிந்து கொள்வது என்பதை சிந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. அவர்கள் இறைவாக்கை நம்புவதா அல்லது சைத்தானின் வார்த்தையை நம்புவதா, அவர்கள் சத்தியத்தை அங்கீகரிப்பதா அல்லது பொய்யை அங்கீகரிப்பதா, ஒளியின் இறைவனை பின்பற்றுவதா அல்லது இருளின் தேவனை பின்பற்றுவதா, இவர்கள் எடுத்த முடிவை நாம் கவனிக்கலாம். இறைவாக்கு இப்படியாக கூறுகிறது, தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 3வது சூரா 6வது ஆயத்து இப்படியாக கூறுகிறது, நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்படியாக அந்த இறைவாக்கு கூறுகிறது. ஆச்சரியமானது என்னவென்றால், இறைவனை இன்சான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் இன்சானை படைத்தான். இறைவனை அறிந்து அன்பு செலுத்தி கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இன்சான் என்ன செய்தான், அவன் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியத்தக்கத நிலையில் அன்பு கூறினானா? இல்லை. அன்பான இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் இறைவனின் எதிராளியாகிய சைத்தானின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொண்டான். இந்த நாள் நம்முடைய முற்பிதாக்களுக்கு எவ்வளவு ஒரு துக்கமான நாள் என்பதை பாருங்கள். இறைவனால் தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை புசித்து இறைவனுக்கு நேராக தங்கள் முதுகை திருப்பினார்கள். இவ்விதமாக இறைவாக்கு இப்படியாக கூறுகிறது. ரோமர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே இஞ்சில் புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியாகிய ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனுக்குள்ளே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்ததைப் போல எல்லாரும் மனுஷனும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக இந்த இறைவாக்கு சொல்லுகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரு மனிதன் பாவம் செய்தபடியினாலே இந்த உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளானது. எல்லா மனிதர்களும் பாவியானார்கள். எல்லா மனிதர்களும் பாவியானபடியினாலே பாவத்தினுடைய தண்டனையாகிய மரணம் எல்லா மனிதரையும் ஆட்கொண்டது என்று இறைவாக்கு கூறுகிறது. ஆதமுக்கு பிறகு உள்ள அத்தனை தலைமுறைகளையும் பாவத்திலே பிறக்கிறார்கள். அதனால்தான் எல்லாருக்கும் மரணம் என்பது நியமிக்கப்பட்டு விட்டது. காரணம், நாம் ஆதாமிலிருந்து வந்தவர்கள், நம்ம எல்லோரும் ஆதாமினுடைய சந்ததிகளாயிருக்கிறபடியினாலே நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாமை போலவே பாவத்திற்கு உட்பட்டவர்களாயிருக்கிறபடியினாலே நம்முடைய முற்பிதாக்களை தொடர்ந்து வருகிற நாமும் பாவத்திற்கு உட்பட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை இழந்து போகக்கூடாது. காரணம், இறைவாக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. அதே இஞ்சிலின் புஸ்தகம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:18 இப்படியாக கூறுகிறது. அதை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதனால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மீறுதல் நிமித்தமாக எல்லா மனிதர்களுக்கும் நியாய தீர்ப்பு, தண்டனையாகிய நியாய தீர்ப்பு உண்டானது போல, அந்த ஒரே ஒரு நீதிமன்றிய கீழ்ப்படிதலின் மூலமாக எல்லா மனிதர்களும் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் இறைவன் உண்டாக்கி இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த நீதியின் மார்க்கம் என்ற இந்த பாடத்திட்டம் அடுத்த பகுதியில் ஆதாமும் ஹவ்வாவும் நீதியின் மார்க்கத்தை விட்டு அநீதியின் மார்க்கத்தை பின்பற்றினபடியினாலே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்க்கப் போகிறோம். அது வரைக்கும் இறைவனுடைய அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவாக்குகிறோம். மறுபடியுமாக அடுத்த வாரத்திலே இதே நாளிலே இந்த மீண்டுமாக இந்த பகுதியை நாம் தொடரலாம். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பானாக. ஆமேன்.